வணக்கம் பிள்ளைகளே,
ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் நான் மகாமுனி திபாகரன், பகாபுத்தலை இளமூன்று தமிழ் வித்தியாலயத்துடைய ஆசிரியர். ஆம் பிள்ளைகளே, இன்று நாம் தரம் 5 மாணவர்களுக்குரிய 16 பாடலகாக, அதாவது கணித பாடத்தில் 16 பாடலகாக காணப்படுகின்ற திண்ம பொருள்களும் வடிவங்களும் தொடர்பான பாடலகை இன்று ஆராய உள்ளோம். ஆம் மாணவர்களே, எங்களுடைய கற்பித்தலுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? ஆம். இப்பொழுது நீங்கள் நமது கற்றலை சிறப்பாக வெற்றிகரமாகவும் கொண்டு செல்வதற்கு உங்களுக்கு தேவையான கற்றல் உபகரணங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆம், உங்களுடைய கணித புத்தகம், பயிற்சி கோப்பி, பென்சில், அதே போல ரேசர் என்பவற்றை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டால் இந்த பாடத்தை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. ஆம், அந்த வகையிலே நாங்கள் இன்று திண்மங்களும் பொருள் வடிவங்களும் தொடர்பான பாட அழகை கற்பதற்கு முன்பதாக ஒரு கதை ஒன்றை கேட்டுவிட்டு பாடத்துக்குள் செல்வோமா பிள்ளைகளே? ஆம். அதாவது, ஒரு ஊரிலே ஒரு ஆடு மேய்ப்பவன் இருந்தார். அவர் முத்து, அதாவது முத்து என்ற ஆடு மேய்ப்பவர் இருந்தார். அவர் எந்த நாளும் ஆடுகளை மேய்த்து வீட்டுக்கு வருவார். ஒரு நாள் அவர் அவசரமாக பக்கத்து வீட்டுக்கு, அதாவது பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டதனால் அவர் தன் மகனிடம் ஆடு மேய்க்கும் பொறுப்பை கொடுத்துவிட்டு பக்கத்து வீட்டுக்கு செல்வோமா என்று யோசித்தார். இருப்பினும் தன் மகனால் சரியாக இந்த ஆடுகளை மேய்த்து வர முடியுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. காரணம், தன்னுடைய மகன் அதிக சுட்டிக்கார மகனாகவும் அதே போல விளையாட்டு பிள்ளையாகவும் காணப்பட்டார். எனவே இந்த பொறுப்பை அவரிடம் வழங்குவது சற்று கடினமாகவே இருந்தது. இருப்பினும் என்ன செய்வது? எப்படியாவது பக்கத்து ஊர் வேலைக்கு செல்லத்தானே வேண்டும் என்று நினைத்த அந்த முத்து தன் மகனிடம், அதாவது ராமு என்கின்ற தன் மகனிடம் ஆடு மேய்க்கும் பொறுப்பை கொடுத்துவிட்டு சென்று விட்டார். இவ்வாறு நடந்த சம்பவத்தில் அடுத்த நாள் காலையில் ராமு என்ன செய்கின்றான், தன்னுடைய வீட்டில் உள்ள அனைத்து ஆடுகளையும் அழைத்துக் கொண்டு பெரிய ஒரு காட்டுக்கு ஆடு மேய்ப்பதற்காக செல்கின்றான். இவ்வாறு செல்லும் வழியில், அதாவது ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்ற கால நேரத்தில் அவனுக்கு என்ன செய்வது, அதாவது ஓய்வு நேரம் அதிகமாக இருந்தால் அவள் கல்லில் அமர்ந்து கொண்டு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்ட போது, தூரத்திலே வயல் பிரதேசத்தில் அதிகமான மக்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களுடன் சற்று விளையாட்டுத்தனத்தை, அதாவது குறும்புத்தனத்தை காட்ட வேண்டும் என்று எண்ணிய இந்த ராமு என்ன செய்கின்றான், ஐயோ புலி வருகிறது, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்தினான். அப்பொழுது அங்கே வேலை செய்தவர்கள் மண்வெட்டி, கத்தி மற்றும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த புலியை தாக்குவதற்காக ஓடி வருகின்றார்கள். வந்து எங்கே புலி, எங்கே புலி என்று எல்லோரும் கேட்க, இந்த ராமுவோ சிரித்து கொண்டு, நான் சும்மா விளையாட்டாக சொன்னேன், நீங்கள் எல்லோரும் ஏமாந்து விட்டீர்கள் என்று சிரித்தான். இருப்பினும் இந்த வேலை செய்த வயலில் வேலை செய்தவர்களுக்கு அதிக கோபம் வந்தது. என்ன தம்பி, நீ இப்படி ஆட்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாய், நாங்கள் வேலைதானே செய்து கொண்டிருக்கின்றோம் என்று எல்லோரும் கடிந்து கொண்டு திருப்பி வயலுக்கு சென்றார்கள். இவ்வாறான நேரத்தில் அடுத்த நாள் இதே போல அவன் ஆடு மேய்க்க செல்கின்றான். அதாவது ஆடு மேய்க்கும் நேரத்தில் அவனுடைய பொழுதுபோக்குக்காக வயலில் வேலை செய்யும் மக்களை ஏமாற்றுவதற்காக அவன் என்ன செய்கின்றான், சத்தம் எடுக்கிறான். அதாவது புலி வருகிறது, புலி வருகிறது, எல்லோரும் வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்ல அவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள், அந்த தம்பி பொய்க்கு தான் சொல்வான் என்று நினைத்த அந்த வயலில் வேலை செய்தவர்கள் பேசாமல் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இருப்பினும் இந்த ராமு தன்னுடைய குலப்படியை விட்ட பாடில்லை. அடுத்த நாளும் இவ்வாறு செல்கின்றான். சென்று நிஜமாகவே அங்கு ஒரு புலி வந்துவிட்டது. அப்பொழுது கத்துகிறான், ஐயோ புலி வருகிறது, காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள் என்று. அங்கே வயலில் வேலை செய்தவர்கள் யாரும் உதவிக்கு வரவில்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வந்த புலி அங்கிருந்த 2 ஆடுகளை கடித்து கொன்றுவிட்டு சென்று விட்டது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவன் யோசித்தான், ஐயோ நாம் பொய் சொல்லுவதனால்தான் யாரும் நம்மளை காப்பாற்றுவதற்காக, நாம் உண்மையை சொன்ன போதும் நம்மளை யாரும் காப்பாற்றுவதற்காக வரவில்லை என்று கவலை அடைந்து தான் செய்த தவறை உணர்ந்து மிகுதி இருக்கும் அனைத்து ஆடுகளையும் அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டான். இதிலிருந்து என்ன தெரிகிறது மாணவர்களே? ஆம், நாங்கள் விளையாட்டாக கூட எக்காரணம் கொண்டும் பொய் பேசக்கூடாது என்பதை இந்த கதை எமக்கு எடுத்துக்காட்டுகிறது. ஆகவே எங்களுடைய அன்பு மாணவர்கள் பொய் பேசாத நல்ல ஒழுக்கமுள்ள மாணவர்களாக வளர வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இந்த கதை மூலம் அமைகிறது. என்ன மாணவர்களே, கதை பிடித்திருக்கின்றதானே? ஆம், நீங்கள் ஏற்கனவே இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள் என. ஆம், அப்படியானால் நாங்கள் இன்று பாடத்துக்குள் செல்வோம். அதாவது எங்களுடைய தரம் 5 கணித பாடத்தின் 16 பாடலகாக காணப்படுகின்ற திண்ம பொருள்களும் வடிவங்களும் தொடர்பான பாடலகை நாங்கள் இன்று ஆராய இருக்கின்றோம். அந்த வகையிலே மாணவர்களே, உங்களுடைய கணித புத்தகத்தின் 79 பக்கம், பதினாறாம் பாடலகு 79வது பக்கம் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த பாடத்தை இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஆம் மாணவர்களே, முதலாவதாக நாங்கள் சதுரம் தொடர்பான, அதாவது வடிவங்கள் தொடர்பான அறிவுறுத்தலை, அதாவது அறிவுறுத்தல்களை பின்பற்றிக் கொண்டு அல்லது விளங்கிக் கொண்டு நாங்கள் எங்களுடைய பாடத்துக்குள் செல்வோம். ஆம், சதுரம் என்பது எங்களுடைய வடிவ பொருள்களில் ஒன்றாக காணப்படுகிறது. ஆம் மாணவர்களே, நீங்கள் சதுரத்தை கண்டிருக்கின்றீர்களா? ஆம், கண்டிருப்பீர்கள். காரணம், நீங்கள் முதலாம் தரம் தொடக்கம் நான்காம் தரம் வரை இந்த சதுரங்கள் தொடர்பான பாடல்களை கற்றிருப்பீர்கள். ஆகவே இன்று நாங்கள் தரம் ஐந்தில் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த சதுரம், செவ்வகம், முக்கோணம் தொடர்பான விளக்கம் பெரிதாக வழங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எங்களுடைய மாணவர்கள் கெட்டிக்கார பிள்ளைகள் தானே. ஆம், அப்படியானால் நாங்கள் சதுரம் தொடர்பான முதலாவது அறிவை பெற்றுக்கொள்வோம். ஆம், சதுரம் என்பது பிள்ளைகளே நான்கு பக்கமும் சமமாக இருக்கும். அதாவது நீளம், அகலம், அதே போல உயரம் என்பவை சமமாக இருக்கும். நான்கு பக்கங்களும் சமமாக இருப்பதை தான் பிள்ளைகளே நாங்கள் சதுரம் என்று கூறுகின்றோம். ஆம், சதுரத்துக்கு உதாரணமாக என்னத்தை எடுத்துக்கொள்ளலாம் யோசிங்கள். ஆம், உங்களுடைய பாடசாலை வகுப்பறையுடைய ஜன்னல் சில வேளை சதுர அமைப்பில் காணப்படக்கூடியதாக இருக்கும். என்ன மாணவர்களே, உண்மைதானே? ஆம், நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே போல தாயக்கட்டை, தாயக்கட்டையுடைய முகப்பகுதி சதுரமாக காணப்படும். என்ன பிள்ளைகளே, மேலும் சதுரத்துக்கு உதாரணங்களாக நாங்கள் பல விடயங்கள் எங்களுடைய பாடசாலையிலும் சரி அல்லது வீட்டிலும் சரி காணப்படுகின்றன. அப்படியானால் நாங்கள் அடுத்ததாக இந்த செவ்வகம் தொடர்பான அறிவை பெற்றுக்கொள்வோம். ஆம், எங்களுடைய மாணவர்களே செவ்வகம் தொடர்பான விடயங்களை கற்றிருக்கின்றீர்களா? ஆம், நீங்கள் கற்றிருப்பீர்கள். ஆம், உங்களுடைய கரும்பலகை செவ்வகமாக இருக்கும். அதே போல செவ்வக வடிவத்தில் காணப்படும். அதே போல பிள்ளைகளே, உங்களுடைய வகுப்பறையுடைய கதவு செவ்வகமாக காட்சியளிக்கும். காரணம், அதாவது கதவினுடைய இரண்டு பக்கங்களை பாருங்கள் பிள்ளைகளே, நீளம் இரண்டும் சமமாக இருக்கும். அதே போல அகலம் இரண்டும் சமமாக இருக்கும். ஆகவே நீளங்கள் சமமாகவும் அகலங்கள் சமமாகவும் காட்சியளிப்பதை நாங்கள் செவ்வகம் என்று சொல்லுகின்றோம். என்ன மாணவர்களே, உங்களுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய வீட்டில் செவ்வக அமைப்பில் இருக்கின்ற விடயங்களை வீட்டில் இருக்குவது. ஆம், கதவு, அதே போல வேற என்னமாக இருக்கும் உங்களுடைய, அதாவது தற்போது பயன்படுத்தப்படுகிற எல்இடி, அதாவது டிவி, என்ன பிள்ளைகளே, என்பவை செவ்வக வடிவமைப்பிலேயே காணப்படும். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் முக்கோணம் தொடர்பான விடயத்தை பெற்றுக்கொள்வோம். அதாவது முக்கோணம் என்பது பிள்ளைகளே மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கும். அதாவது ஒரு கூர் போன்ற அமைப்பில் மூன்று பக்கமும் ஒட்டியிருப்பதை நாங்கள் முக்கோணம் என்று கொள்வோம். அதே பிள்ளைகளே, வட்டம், வட்டம் ஒரு வடிவங்களுள் ஒன்று. ஆம், வட்டம், வட்டம் அதாவது ரவுண்டாக இருக்கும். உதாரணமாக நிலா போன்ற அமைப்பு என்பது, அதாவது முழு நிலவு என்பவை வட்டமாக காணப்படும். என்ன மாணவர்களே, விளங்குகின்றதானே? அப்படியானால் நீங்கள் என்னுடைய மாணவர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது சமச்சீர் அச்சுகள் வரையக்கூடிய அமைப்பை நாங்கள் இந்த வடிவங்களில் பார்த்து விடுவோமா? ஆம், சதுரத்தில் எத்தனை சதுர சமச்சீர் அச்சுகள் வரையலாம் பாருங்கள். ஆம், ஒரு சதுரத்தை வரையுங்கள் பார்ப்போம் உங்களுடைய பயிற்சி கோப்பியிலே. அதாவது பிள்ளைகளே, சமச்சீர் அச்சுகள் எனும் போது, அதாவது ஒரு சதுர அடையாளத்தை வடிவத்தை இரண்டாகவோ அல்லது இரண்டாக மடிக்கும் போது இரண்டு பக்கங்களும் சமமாக ஒட்டக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அதாவது இரண்டு பக்கங்களாக பிரிக்கின்ற போது அது சமமாக அமைய வேண்டும். அவ்வாறு அமைந்தால் அதனை நாங்கள் சமச்சீர் அச்சுகள் என்று சொல்வோம். ஆகவே பாருங்கள் பிள்ளைகளே, நீங்கள் வரைந்த சதுரத்தினுடைய நடுவில், அதாவது இரண்டு பக்கமும் சமமாக வைத்து நாங்கள் ஒரு கோடை போடும் போது அது சமச்சீர் அச்சாக காணப்படுகின்றது. அதே போல கிடையாக ஒரு கோடு, நடுவில் ஒரு கோடு போடும் போது இரண்டு பக்கங்களும் ஒட்டக்கூடிய வகையிலே அதுவும் ஒரு கோடு வருகின்றது, சமமாக அமைகின்றது. ஆகவே அதுவும் எங்களுக்கு ஒரு சமச்சீர் அச்சியை தருகிறது. அதே போல பிள்ளைகளே, மூலைகள் இரண்டையும் ஒன்றாக மடியுங்கள் பார்ப்போம். மூலைகள் இரண்டையும் ஒன்றாக மடிக்கின்றது அல்லது கோடு ஒன்று வரைகின்ற போது அதுவும் சமமாக இருக்கும். அதாவது இரண்டு பக்கங்கள் இரண்டு முக்கோணங்கள் இருப்பது போல் தெரியும். அதே போல பிள்ளைகளே, இந்த சதுரத்தை கிடையாக மடிக்கும் போது செவ்வகம் போன்ற அமைப்பு காணப்படும். அதே போல நேராக மடிக்கின்ற போதும் சமமாக மடிக்கின்ற போதும் செவ்வகம் போன்ற அமைப்பு காணப்படும். அதே போல மூலைகள் இரண்டுக்கும் இரண்டையும் நாங்கள் மடிக்கின்ற போதும் அதுவும் சமமாக காணப்படும். ஆகவே ஒரு சதுரத்தில் நான்கு சமச்சீர் அச்சுகள் வரையக்கூடிய அமைப்பு எங்களுக்கு தெரிகின்றது. என்ன பிள்ளைகளே, ஆம், ஒரு சதுரத்தில் எங்களால் நான்கு சமச்சீர் அச்சுகளை வரையக்கூடியதாக இருக்கின்றன. அதே போல பிள்ளைகளே, செவ்வகம் ஒன்று எடுத்து பாருங்கள். ஆம், அதாவது நடுவில் கிடையாக மடிக்கின்ற போது செவ்வகம் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. ஆகவே இது சமமாக மடிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றமையினால் ஒரு சமச்சீர் அச்சு வருகின்றது. அதே போல கிடையாக, அதாவது நேராக மடிக்கின்ற போது மேலும் ஒரு, அதாவது சதுரம் போன்ற அமைப்பு இரண்டு வரக்கூடிய காணப்படுகின்றது. ஆகவே ஒரு செவ்வகத்தில் இரண்டு சமச்சீர் கோடுகளை வரையக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே போல பிள்ளையிலே செவ்வகத்தில் மூலைகள் இரண்டையும் நாங்கள் ஒன்றாக மடிக்கின்ற போது அது சமமான அமைப்பாக வராது. ஆகவே எங்களால் மூலைகளை செவ்வகத்தில் மடிக்க முடியாது. ஆகவே பிள்ளைகளே, செவ்வகத்தில் இரண்டு சமச்சீர் கோடுகளை வரையக்கூடியதாக இருக்கும். அதே போல பிள்ளைகளே, முக்கோணத்தை எடுத்து பாருங்கள். அதாவது மேலே கூர் போன்ற அமைப்புக்கும் நடுவுக்கும் ஒரு கோடு வரையக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல பக்கத்தில் உள்ள கோடுக்கும் அதே போல இந்த பக்கம் உள்ள கோடுக்கும் வரைகின்ற போது எங்களுக்கு சமச்சீர் அச்சுகள் எத்தனை வரையக்கூடியதாக இருக்கின்றது பாருங்கள் பிள்ளைகளே. ஒன்று நடுவு, அதாவது உங்களுடைய நடுப்பகுதியிலிருந்து நீங்கள் கோடுகளை வரைகின்ற போது எங்களுக்கு தெரியும். அதாவது மூளையை நோக்கி உங்களுடைய கோடுகள் நேராக அமைகின்ற போதோ அல்லது முக்கோணம் ஒன்றை வெட்டி மடிக்கின்ற போதோ சமமாக வர வேண்டும். அப்படியானால் பாருங்கள் பிள்ளைகளே, அதாவது முக்கோணத்தில் மூன்று சமச்சீர் கோடுகள் எங்களால் வரையக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல வட்டத்தை எடுத்து பார்த்தால் பிள்ளைகளே, அதிகமான சமச்சீர் கோடுகள் வரையக்கூடிய ஒரு வடிவமாக இந்த வட்டம் காணப்படுகிறது. அதாவது எந்த பக்கம் இருந்து மடித்தாலும் சமமாக மடிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றமையினால் அதிகமாக சமச்சீர் அச்சுகள் வரையக்கூடிய ஒரு வடிவமாக இந்த முக்கோணம் காணப்படுகிறது. ஆகவே எங்களுடைய மாணவர்களுக்கு இப்பொழுது வடிவங்களும் அதில் வரும் சமச்சீர் அச்சுகளையும் பற்றிய ஒரு அறிவு கிடைத்திருக்கும் என்று எண்ணுகிறேன். அடுத்ததாக நாங்கள் இன்றைய பாடத்துடன் தொடர்பட்ட திண்ம பொருள்களும் வடிவங்களும் என்ற விடயத்தை நாங்கள் ஆராய இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, எங்களுடைய தரமைந்து பாட புத்தகத்தின் 16வது பாடலாக காணப்படுகின்ற 79வது பக்கத்திலே பாருங்கள். பின்வரும் அட்டவணையை பூர்த்தி செய்க என்றவாறு அதிகமாக திண்ம பொருள்களும் கீழே ஒரு அட்டவணையும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அட்டவணையில் திண்ம பொருள்கள் பொருள் என்ற தலைப்பின் கீழ் சதுரமுகி, கனவுரு, நான்முகி, உருளை தொடர்பான விடயங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் திண்ம பொருளின் வடிவத்தில் பார்க்கத்தக்க உருக்களின் எண்ணிக்கை என்றவாறு காட்டப்பட்டுள்ளது. ஆகவே பாருங்கள் பிள்ளைகளே, நீங்கள் இந்த திண்ம பொருள்களில் முதலாவதாக ஒன்று என்ற படத்தில் காணப்படுவது என்ன என்று பாருங்கள் பிள்ளைகளே. ஆம், அதாவது வடிவங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம் என்றவாறு வடிவங்கள் காணப்படுகின்றன. ஆனால் திண்ம பொருள்கள் என்று சொல்லும் போது பிள்ளைகளே, இந்த வட்டங்களையும், அதாவது வடிவங்களாக நாங்கள் படித்த வட்டங்கள், சதுரங்கள், செவ்வகங்கள், முக்கோணங்கள் என்பவற்றை அதிகமாக பயன்படுத்தி அல்லது இவற்றில் எல்லாவற்றையும் பயன்படுத்தி உருவாக்கக்கூடியவை திண்மம் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது சதுரங்கள் நிறைய பயன்படுத்தி திண்மங்கள் உருவாக்க முடியும், அதே போல செவ்வகங்கள் நிறைய பயன்படுத்தி திண்மங்கள் உருவாக்க முடியும், அதே போல முக்கோணங்கள் நிறைய பயன்படுத்தி திண்மங்கள் உருவாக்க முடியும், அதே போல வட்டங்களையும் பயன்படுத்தி எங்களால் திண்மங்களை உருவாக்க முடியும். அதே போல பிள்ளைகளே, சதுரங்கள், செவ்வகங்கள், முக்கோணங்கள் என்பவற்றை கலந்தும் எங்களால் திண்ம பொருட்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஆகவே பிள்ளைகளே, அந்த விடயத்திலே நீங்கள் கவனமாக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அத்துடன் பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள், முதலாவதாக காணப்படும், அதாவது முதலாவது 79வது பக்கம் முதலாவது ஒன்று என்ற எழுதப்பட்ட அந்த இலக்கத்தின் கீழ் வரையப்பட்டுள்ள அந்த உருவத்தை பாருங்கள். ஆம், அது ஒரு திண்ம பொருள். அந்த உருவத்தின் பெயர் என்ன பிள்ளைகளே? ஆம், அது சதுரமுகி. ஆம், அது சதுரமுகி. அப்படியானால் பிள்ளைகளே, சதுரமுகியில் திண்ம பொருள் வடிவில் பார்க்கத்தக்க உருக்களின் எண்ணிக்கை எத்தனை பிள்ளைகளே பாருங்கள், எத்தனை இருக்கின்றது? முதலாவது ஒன்று, அதே போல 5வது படம், அதே போல 8வது படம். ஆகவே இங்க சதுரமுகி 3 இருக்கின்றன. அதே போல பிள்ளைகளே, கனவுரு, கனவுரு என்பது 3வது படம், அதே போல 10வது படம் என்பவை கனவுருக்களாக காணப்படுகின்றன. அதிலே ஆகவே இரண்டு திண்ம பொருள்கள் காணப்படுகின்றன. மேலும் பாருங்கள் பிள்ளைகளே, நான்முகி, நான்முகி என்பது 4 முகங்களை கொண்டது, 4 முகங்களை கொண்டது. ஆகவே 4 முகங்களை கொண்ட உரு எது என்று பாருங்கள் பிள்ளைகளே. ஆம், 4வது உருவும் 6வது உருவும் 4 முகங்களை கொண்டவை. ஆகவே நான்முகிகள் இங்கே 2 காணப்படுகின்றன. அதே போல பிள்ளைகளே, உருளை எத்தனை என்று பார்ப்போம். உருளை என்பது 2வது படம், 7வது படம், 9வது படம் என்பன இங்கே உருளைகளாக காணப்படுகின்றன. ஆகவே இங்கே 3 உருளைகள் காணப்படுகின்றன என்பது எங்களுடைய மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும். அப்படியானால் மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் கனவுரு, அதாவது கனவுரு, சதுரமுகி, நான்முகி, உருளை என்றால் என்ன என்றும் அவ்வகையான திண்ம பொருள்கள் வடிவில் நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் எவை என்பதையும் முதலில் விளங்கிக் கொள்வோமா? அதாவது பிள்ளைகளே, கணவுரு என்பது, அதாவது எங்களுடைய இந்த அட்டவணைக்கு மேலாக காணப்படுகிற படங்களிலே முதலாவது படமாக காணப்படுவது கணவுரு, அதாவது தாயகட்டை வடிவில் காணப்படுகின்றது தானே? ஆம், அதுதான் கணவுரு பிள்ளைகளே. ஆம், அதாவது மன்னிக்க வேண்டும் பிள்ளைகளே, தாயகட்டை வடிவில் காணப்படுவது கணவுரு அல்ல, அதாவது சதுரமுகி, அதாவது முதலாவது படமாக காணப்படுகின்ற படத்தில் சதுரமுகி காணப்படுகின்றது. ஆகவே சதுரமுகியை பாருங்கள், சதுரமுகி தாயகட்டை வடிவில் காணப்படுகின்றது. அப்படியானால் பிள்ளைகளே, இந்த சதுரமுகியில் எத்தனை முகங்கள் இருக்கின்றது என்று பாருங்கள். ஆம், திட்டம், அதே போல முற்பக்கம், அதே போல பக்கத்தோற்றம், மூன்று இங்கே தெரிகின்றது. அதே போன்ற அமைப்பு அங்கிட்டு அந்த மத்த பக்கமும் தெரியும். ஆகவே இங்கே மூன்று மூன்றும் ஆறு முகங்கள் காணப்படுகின்றன. இந்த ஆறு முகங்களும் பிள்ளைகளே ஒரே வகையான வடிவ அமைப்பை கொண்டிருக்கின்றன. ஆம், சதுரம் என்ற வடிவ அமைப்பை அது கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆறு சதுரங்களை நாங்கள் வைத்து எங்களால் எங்களுக்கு சதுரமுகி ஒன்றை உருவாக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இதனை அறுகோணம் என்றும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது பிள்ளைகளே. அதே போல பிள்ளைகளே, இரண்டாவதாக இருப்பது என்ன பாருங்கள். ஆம், எங்களுடைய மாணவர்கள் நினைப்பது போல அது உருளை, அதாவது உருளை. இந்த உருளையை பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே இரண்டு வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன, அதாவது வட்டம் மற்றும் செவ்வகம் என்பன இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளன. வட்டங்கள் இரண்டும், அதே போல வளைந்த, அதாவது செவ்வகம் அமைப்பு, அதனை வளைத்து நாங்கள் உருளையாக செய்து கொள்ள முடியும். அதாவது செவ்வக அமைப்பு ஒன்று இங்கே சுருட்டி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே செவ்வகம் மற்றும் வட்டங்கள் இரண்டும் சேர்ந்து இங்கே உருளை என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதே போல பிள்ளைகளே, மூன்றாவது படமாக இருப்பது கணவுரு. பிள்ளைகளே, மூன்றாவது படமாக இருப்பது கணவுரு. மூன்றாவது மற்றும் பத்தாவதும் கணவுரு. ஆகவே பாருங்கள் பிள்ளைகளே, மூன்றாவது மற்றும் பத்தாவது ஆகிய இரண்டு படங்களிலும் இந்த கணவுருவினுடைய அமைப்பு வித்தியாசப்பட்டு காணப்படுகின்றது. அதாவது மூன்றாவதில் இருக்கும் கணவுரு எங்களுடைய வீட்டில் பயன்படுத்தப்படும் தீப்பெட்டியை போலவும், பத்தாவதாக இருக்கின்ற அந்த கணவுரு அமைப்பு சில பெட்டி போன்றது காணப்படுகின்றது. அதாவது சிக்னல் பெட்டி, அது போன்ற அமைப்பில் காணப்படுகின்றது. அப்படியானால் கணவுருக்கள் வித்தியாசமாக காணப்படும், அதே போல சில வித்தியாசமான வடிவங்களும் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியானால் பாருங்கள் பிள்ளைகளே, மூன்றாவது படத்தை, மூன்றாவது படத்தில் பாருங்கள் பிள்ளைகளே, சிறிய செவ்வகம் இரண்டு, அதே போல பெரிய செவ்வகம் நான்கு காணப்படுகின்றது. அப்படியானால் ஆறு செவ்வகங்கள் அந்த மூன்றாவது கணவுருவில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதே போல பத்தாவது கணவுருவை பாருங்கள் பிள்ளைகளே, பத்தாவது படத்தில் காணப்படுகின்ற கணவுருவை, ஆம், அங்கே சதுரங்கள் இரண்டும் ஒரே அளவான செவ்வகங்கள் நான்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆகவே இங்கு ஆறு முகங்கள் காணப்படுகின்றது, ஆனால் வடிவங்கள் வித்தியாசமாக காணப்படுகின்றன. அதாவது இரண்டு அதாவது இரண்டு சதுரங்கள், அதே போல நான்கு செவ்வகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த கணவுரு என்பது வித்தியாசமான அமைப்புகளில் காணப்படும். ஆனால் பிள்ளைகளே, சதுரமுகி என்பது எல்லா வகையிலும் ஒரே மாதிரியாக தான் காணப்படும். அடுத்ததாக நான்முகியை பார்ப்போம் பிள்ளைகளே. நான்முகி என்பது நான்கு முகங்களை கொண்டிருக்க வேண்டும், அதாவது நான்கு முகங்களை கொண்டிருக்க வேண்டும். அது முக்கோணம் போன்ற அமைப்பில் நான்கு முகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்படியானால் பாருங்கள், இந்த நான்முகியில் மூன்று பக்கம் முதலாவதாக ஒரு முக்கோணம் வடிவில் காட்சியளிக்கின்றது, அதே போல பின்பக்கம் ஒரு முக்கோணம் இருக்கின்றது. ஆகவே மொத்தம் இங்கே நான்கு முக்கோணங்கள் காணப்படும். அதாவது நாலாவது படமும் ஆறாவது படத்தையும் பாருங்கள் மாணவர்களே, அதில் முக்கோணங்களுடைய அமைப்பு வித்தியாசமாக காணப்பட்டாலும் அனைத்தும் முக்கோணமாகவே அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே அங்கே நான்முகியில் நான்கு முக்கோணங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதனால் அது நான்கு முகங்களை கொண்ட ஒரு அமைப்பாக காட்சியளிக்கின்றது. அடுத்ததாக பிள்ளைகளே, நாங்கள் இந்த ஒவ்வொரு வடிவங்களும், அதாவது திண்மங்களிலும் எவ்வகையான வகையில் கேள்விகள் வருகின்றன என்றும், அக்கேள்விகளுக்கு எவ்வகையாகவே விடைகளை நாங்கள் வழங்க வேண்டும் என்பதையும் பார்ப்போம். அப்படியானால் பிள்ளைகளே, முதலாவது பாருங்கள், திண்ம பொருள்களின் இயல்புகளை இனம் காண்போம் என்ற தலைப்பு, அதாவது எண்பதாவது பக்கம் காணப்படுகின்றது. திருப்பி பாருங்கள், அதாவது இப்பொழுது நாங்கள் படித்த பாடத்துக்கு அடுத்த பக்கத்தை திருப்பங்கள் பார்ப்போம். முதலாவதாக கணவுரு காணப்படுகிறது. கணவுருவில் பிள்ளைகளே, மூன்று வகையான கேள்விகள் வருகின்றன. கணவரில் காணப்படும் முகங்களின் எண்ணிக்கை எத்தனை, கணவரில் காணப்படும் விளிம்புகளின் எண்ணிக்கை எத்தனை, கணவரில் காணப்படும் உச்சிகளின் எண்ணிக்கை என்றவாறு கேள்விகள் வருகின்றன. அப்படியானால் நாங்கள் முதலாவதாக கணவருவிலுடைய முகங்களை பார்ப்போமா பிள்ளைகளே? ஆம், அங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த பாருங்கள் நிறந்தீட்டப்பட்ட பகுதி அந்த முகத்துக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. அப்படியானால் எத்தனை முகங்கள் காணப்படுகின்றன கணவுருவில்? ஆம், நீங்கள் நினைப்பது போல கணவுருவில் ஆறு முகங்கள் காணப்படுகின்றன. ஆறு முகங்கள் காணப்படுகின்றன. ஆனால் இந்த ஆறு முகங்களும் ஒரே வகையான அல்லது ஒரே அளவான முகங்களாக இருக்காது பிள்ளைகளே. சிலவேளை முகங்கள் அதாவது நீளமாக உள்ள முகங்களும் அகலமான முகங்களும் வித்தியாசப்படும். நீளமாக உள்ள பகுதிகளில் உள்ள அனைத்து முகங்களும் ஒரே அளவாகவும், அதே போல அகலப்பகுதியில் உள்ள இரண்டு முகங்களும் ஒரே அளவாகவும் காணப்படும். ஆனால் இந்த ஆறு முகங்களும் ஒரே அளவாக காணப்படாது. அப்படியானால் பிள்ளைகளை, நாங்கள் இந்த கணவுருவில் எத்தனை முகங்கள் இருக்கின்றது என்று பார்த்தோம். ஆம், கணவரில் ஆறு முகங்கள் இருக்கின்றன. அதே போல பிள்ளைகளே, கணவுருவில் உச்சிகள் எத்தனை இருக்கின்றது என்று பார்ப்போமா? ஆம், உச்சிகள் என்பது பிள்ளைகளே அதாவது மூன்று மூளைகளும் மூன்று கோடுகளும் ஒன்றாக இணைகின்ற ஒரு இடத்தை தான் நாங்கள் உச்சி என்று சொல்வோம். அப்படியானால் பாருங்கள், மூன்று கோடுகள் ஒரு இடத்தை சந்திக்கும் போது அதனை நாங்கள் உச்சி என்று சொல்லுவோம். அப்படியானால் பாருங்கள் பிள்ளைகளே, இந்த கணவுருவில் எத்தனை உச்சிகள் இருக்கின்றது என்று? அதாவது முதலாவது இடப்பக்கம் மேல் மூலையில் ஒன்று, அதே போல இடப்பக்கம் கீழ் மூலையில் ஒன்று, அதப்பக்கம் வலப்பக்கம் மேல் மூலையில் ஒன்று, அதே போல வலப்பக்கம் கீழ் மூலையில் ஒன்று என்று நான்கு உச்சிகள் காணப்படுகின்றன. அதே போல பிள்ளைகளே, பின்பக்கம் அதே மாதிரி காணப்படுகின்றன. அப்படியானால் எத்தனை உச்சிகள் காணப்படுகின்றன? முன்பக்கம் நாலு, அதே போல பின்பக்கம் நாலு. அப்படியானால் எட்டு உச்சிகள் காணப்படுகின்றன என்பதை எங்களுடைய மாணவர்கள் இலகுவாக விளங்கியிருப்பீர்கள். அப்படியானால் பிள்ளைகளே, இப்பொழுது எங்களுடைய மாணவர்களுக்கு உச்சிகள் தொடர்பான விளக்கம் கிடைத்திருக்கும். அப்படியானால் விளிம்புகள் என்றால் என்ன என்று பார்ப்போமா? விளிம்புகள் என்பது பிள்ளைகளே அந்த கோடு போன்ற அமைப்பு, அதாவது கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றன தானே. அந்த கோடு போன்ற அமைப்பை தான் நாங்கள் விளிம்பு என்று சொல்வோம். அப்படியானால் பாருங்கள், எத்தனை கோடுகள் நேர்கோடுகள் காணப்படுகின்றன என்று? அதாவது இந்த கணவுருவில் முதலாவது பக்கம் முகத்தில் நான்கு கோடுகள் காணப்படுகின்றன, அதே போல பின்பக்க முகத்தில் நான்கு கோடுகள் காணப்படுகின்றன, அதே போல அகலப்பகுதியில் கீழ்பக்கம் இரண்டு மேல்பக்கம் இரண்டு காணப்படுகின்றன. அப்படியானால் மொத்தம் எத்தனை கோடுகள்? முகத்தில் நான்கு, அகலப்பகுதியில் இந்த பக்கம் அதாவது பக்கப்பகுதியில் இரண்டு கோடுகள், அதே போல மத்த பக்கம் இரண்டு கோடுகள். அப்படியானால் ஆறு, அதே போல பின்பக்கம் எத்தனை பிள்ளைகளே? இரண்டு கோடுகள் காணப்படுகின்றதா? பின்பக்கம் முகம் பக்கம் இருப்பது போலவே நாலு கோடுகள் காணப்படுகின்றன. அப்படியானால் பாருங்கள், நான்கும் நான்கும் எட்டு, எட்டு ரெண்டும் பத்து, பத்து ரெண்டும் பன்னிரண்டு. அப்படியானால் விளிம்புகள் கணவுருவில் பனிரெண்டு காணப்படுகின்றது என்பதை எங்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் மாணவர்களே, இந்த கணவுருக்களை பயன்படுத்தி எவ்வாறு கேள்விகள் வருகின்றன என்பதை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியானால் நாங்கள் அடுத்ததாக உருளை தொடர்பான உருளைக்கு செல்வதற்கு முன்பால் நாங்கள் சதுரமுகி தொடர்பான விளக்கத்தையும் பெற்றுச் சொல்வோம். நாங்கள் ஏற்கனவே சதுரமுகியை தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். சதுரமுகியில் பிள்ளைகளே சதுரங் வடிவான முகங்களே காணப்படும். அப்படியானால் இந்த கணவுரு போன்ற அமைப்பும் சதுரமுகி போன்ற அமைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட பிள்ளைகளே, கணவுருவில் அதாவது அகலங்கள் அதாவது பக்கத்தோட்டம் வித்தியாசமாக காணப்படும். ஆனால் அதாவது அகலங்களும் நீளங்களும் வித்தியாசப்படும். ஆனால் இந்த சதுரமுகியில் பிள்ளைகளே அகலம் நீளம் என்பன ஒரே மாதிரியாகத்தான் காணப்படும். ஆகவே ஒரே வகையான வடிவமே தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆகவே எத்தனை முகங்கள் சதுரமுகியில் இருக்கின்றது என்று பார்ப்போமா? பாருங்கள் பிள்ளைகளே, அங்கே முதலாவது அதாவது இரண்டாவது பயிற்சியில் முதலாவதாக தந்திருக்கின்ற வடிவம் என்ற தலைப்பு கீழே பாருங்கள், முதலாவது காணப்படுவது சதுரமுகி. அப்படியானால் பாருங்கள், எத்தனை முகம் காணப்படுகின்றது? மேற்பக்கம் ஒன்று, அதே போல பக்கம் ஒன்று இருக்கின்றது, அதே போல முற்பக்கம் ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே மூன்று சதுரங்கள் காணப்படுகின்றன, அதே போல பின்பக்கம் மூன்று காணப்படுகின்றன. அப்படியானால் ஆறு சதுரங்கள் இந்த கணவுருவில் காணப்படுகின்றது. அதாவது கணவுருவில் பிள்ளைகளே சதுரமுகியில் காணப்படுகின்றது என்பதை எங்களால் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. ஆகவே பிள்ளைகளே, சதுரமுகியில் மொத்தமாக 6 முகங்கள் காணப்படுகின்றன. மேலும் பிள்ளைகளே, இந்த சதுரமுகியில் நாங்கள் ஏற்கனவே கனவுருவில் கண்டது போலவே உச்சிகள் காணப்படுகின்றன. அதாவது முன்பக்கம் 4, பிற்பக்கம் 4, ஆகவே 8 உச்சிகள் காணப்படுகின்றன. உச்சிகள் என்பது எங்களுடைய மாணவர்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் சொன்னது போல 3 கோடுகள் ஒன்றாக சந்திக்கின்ற இடத்தை நாங்கள் உச்சி என்று சொல்லுவோம். அப்படியானால் கனவுருவில் காண்பது போலவே சதுரமுகியிலும் உச்சிகள் எத்தனை காணப்படுகின்றன? 8 காணப்படுகின்றன. அடுத்ததாக பிள்ளைகளை நாங்கள் நான்முகி தொடர்பான தெளிவை பெற்றுக்கொள்வோம். நான்முகி என்பது பக்க தோற்றங்களாக அல்லது கீழ்ப்பக்கம் என்பவற்றில் முக்கோண வடிவான அமைப்பு காணப்படும், வடிவம் பொருத்தப்பட்டிருக்கும். அப்படியானால் முக்கோண வடிவங்கள் 4 பொருத்துகின்ற போது அது நான்முகியாக காட்சியளிக்கும். ஆகவே இங்கே முகங்கள் 4 காணப்படுகின்றன, அதனை நாங்கள் நான்முகி என்று சொல்லுகின்றோம். ஆகவே நான்முகியில் முகங்கள் 4 காணப்படுகின்றன. அதே போல பிள்ளைகளே, நான்முகியில் உச்சிகள் எத்தனை காணப்படுகின்றது? நான்முகியில் உச்சிகள் 4 தான் காணப்படுகின்றன. 3 கோடுகள் சந்திக்கின்ற வகையில் பாருங்கள், மேலே 1, கீழே 1, அதே போல இந்த பக்கம் அதாவது வலது பக்கம் மூலையில் 1, இடது பக்கம் மூலையில் 1, அதே போல நடுவில் 1. அப்படியானால் 4 உச்சிகள் காணப்படுகின்றன. அதே போல பிள்ளைகளே, விளிம்புகள் எத்தனை காணப்படுகின்றன? மேற்பக்கம் அதாவது நடுப்பக்கம் 3 செல்கின்றது, பக்கத்தில் ஓரங்களில் 3 செல்கின்றது. ஆகவே மொத்தம் 6 உச்சிகள் காணப்படுகின்றன. என்னமானவர்களே, விளங்குகிறது தானே? அதாவது நான்முகியில் முகங்கள் 4, உச்சிகள் 4, அதே போல விளிம்புகள் 6 காணப்படுகின்றன. விளிம்புகள் 6 காணப்படுகின்றன. இப்பொழுது எங்களுடைய மாணவர்களுக்கு கனவுரு மற்றும் சதுரமுகி நான்முகி தொடர்பான விளக்கம் கிடைத்திருக்கும். அப்படியானால் நாங்கள் அடுத்த திண்ம ஒரு பொருளாக காணப்படுகின்ற உருளை தொடர்பான விடயத்தை பார்ப்போமா? ஆம் பிள்ளைகளே, உருளையில் எங்களுடைய வடிவங்கள் தொடர்பான விடயங்களை கற்ற விடயங்கள் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது பார்க்கும்போது, உருளையில் வட்டங்கள் 2ம் அதே போல வளைந்த மேற்பரப்பாக காணப்படுகின்ற செவ்வகம் ஒன்றும் காட்சியளிக்கின்றது. ஆகவே இங்கே முகங்கள் என்று பார்க்கின்ற போது மட்டமாக அதாவது எங்களுக்கு தட்டையான பகுதியாக இருப்பதையே நாங்கள் முகம் என்று சொல்கின்றோம். ஆகவே உருளையில் 2 முகங்கள் காணப்படுகின்றன. அதே போல உச்சிகள் இல்லையென பிள்ளைகளே. அதே போல விளிம்பு வளைந்த வகையில் 2 விளிம்புகள் காணப்படுகின்றன என்பது எங்களுடைய மாணவர்களுக்கு தெரியும். ஆகவே முகங்கள் 2ம் வளைந்த விளிம்புகள் 2மே ஒரு உருளையில் காணப்படுகின்றன என்பதை எங்களுடைய மாணவர்கள் தெரிந்திருப்பார்கள். அப்படியானால் பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் பார்ப்போம், கனவுரு அமைப்பில் எங்களுடைய வீட்டில் காணப்படும் பொருட்களை எங்களுடைய கனவுரு அமைப்பில் எங்கள் வீட்டில் காணப்படும் பொருட்களாக நாங்கள் சொல்லலாம் சிக்னல் பெட்டியை சொல்லலாம். அதே போல அந்த சென்மிச் பான், அதாவது மேலே முட்டி கொண்டிருப்பது பிள்ளைகளே, மட்டமாக இருக்கின்ற சென்மிச் பான் என்பவை கனவுரு அமைப்பில் காணப்படும். அதே போல பிள்ளைகளே, சவர்க்காரம் என்பனவும் இந்த கனவுரு அமைப்பிலே காணப்படும். தீப்பெட்டி என்பனவும் இந்த கனவுரு அமைப்பிலே காணப்படும். அதே போல பிள்ளைகளே, சதுரமுகி அமைப்பில் காணப்படும் பொருட்களை சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுடைய வீட்டில் அல்லது பாடசாலையில் அல்லது நீங்கள் கண்ட விடயங்களை அடிப்படையாக வைத்து சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் நினைப்பது போல தாயக்கட்டை சதுரமுகிக்கு சிறந்த ஒரு உதாரணம். தாயக்கட்டை சதுரமுகிக்கு சிறந்த ஒரு உதாரணம் பிள்ளைகளே. அடுத்ததாக இந்த உருளை அமைப்பில் காணப்படும் பொருட்களை சொல்லுங்கள் பார்ப்போம். உரல், அதாவது இப்பொழுது இருக்கின்ற இரும்பு உரல் இல்லை பிள்ளைகளே, அந்த காலத்தில் அதாவது எங்களுடைய ஆட்சிமார் பயன்படுத்திய உரலை நாங்கள் சொல்லலாம். அதே போல அதாவது செமண்டின், பால்மாட்டின் என்பவை இந்த உருளை போன்ற வடிவங்களுக்கு அதாவது கோணங்களுக்கு அதாவது திண்ம பொருட்களுக்கு உதாரணங்களாக எங்களால் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியானால் எங்களுடைய மாணவர்களுக்கு இன்று நாங்கள் படித்த இந்த திண்ம பொருட்கள் மற்றும் வடிவங்கள் தொடர்பான விளக்கம் மிக இலகுவாக கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அதே போல பிள்ளைகளே, எங்களால் இப்பொழுது நாங்கள் இந்த பயிற்சிகள் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அதாவது 80வது பக்கம் உங்களுடைய புத்தகத்தில், கணித பாட புத்தகம் தரமைந்து 80வது பக்கம் காணப்படுகின்ற பயிற்சியை பாருங்கள். திண்ம பொருள்களின் இயல்புகளை கொண்டு அட்டவணையை நிரப்புக. முதலாவது தந்திருக்கின்ற திண்ம பொருள் என்ன என்று பாருங்கள் பிள்ளைகளே. முதலாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சதுரமுகி காணப்படுகின்றது, இரண்டாவது கணவர் காணப்படுகின்றது, மூன்றாவது நாட்பக்கு அதாவது நான்முகி காணப்படுகின்றது. அப்படியானால் இந்த திண்ம பொருள்களின் பெயரை கூறுங்கள் பார்ப்போம். முதலாவது இருப்பது சதுரமுகி, இரண்டாவது இருப்பது கணவுரு, மூன்றாவது இருப்பது நான்முகி. அப்படியானால் இந்த சதுரமுகியில் காணப்படுகின்ற விளிம்புகளின் எண்ணிக்கை எத்தனை? முதல் பக்கம் நான்கு, பின்பக்கம் நான்கு, எட்டு. பக்கத்தில் எத்தனை காணப்படுகின்றது? இரண்டு. இங்கிட்டு இந்த பக்கம் இரண்டு. ஆகவே மொத்தமாக 12 விளிம்புகள் காணப்படுகின்றன. அதே போல முகங்களின் எண்ணிக்கை எத்தனை பிள்ளைகளே? சதுர அமைப்பை கொண்ட முகங்கள் 6. உச்சிகள் முற்பக்கம் 4, பிற்பக்கம் 4. ஆகவே 8 உச்சிகள் காணப்படுகின்றன. இதே போல கணவரு மற்றும் நான்முகிக்கு தொடர்பான பயிற்சிகளை எங்களுடைய மாணவர்கள் வீட்டில் இருக்கும்போது செய்து உங்களுடைய வகுப்பாசிரியரிடம் காட்டுங்கள். அவர்கள் சரியான விடையை புள்ளிகளை வழங்கி தருவார்கள். அதே போல பிள்ளைகளே, உங்களுடைய கணித பாட புத்தகத்தின் இறுதி பகுதியில் இந்த திண்ம பொருட்களை அமைப்பதற்கான வடிவங்கள் அடங்கிய அந்த அட்டை ஒன்று தரப்பட்டுள்ளது. அதனை நீங்கள் எங்களுடைய மாணவர்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த வடிவங்களை வெட்டி இதே போன்ற ஒட்டி இந்த திண்ம பொருட்களை ஆக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய வகுப்பாசிரியர் உதவியுடன் இந்த திண்ம பொருட்களை செய்து பாருங்கள். அதற்கான பின்னிணைப்பு இறுதியாக, அதாவது உங்களுடைய கணித புத்தகத்தின் இறுதி பக்கத்தில் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது சதுரங்களை அடிப்படையாக கொண்டு சதுரமுகியும், அதே போல செவ்வங்கள் அடிப்படையாக கொண்டு, செவ்வங்கள் மற்றும் சதுரங்களை அடிப்படையாக கொண்டு கணவுரு மற்றும் நாட்பக்கள், அதாவது நீங்கள் இங்கே முன்பக்கம் காணுகின்ற அத்தனை உருக்களையும் ஆக்கக்கூடியவாறு பிற்பக்கம் இணைப்பு தரப்பட்டுள்ளது பிள்ளைகளே. அதற்றை நீங்கள் வெட்டி நீங்கள் செய்து பாருங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய மாணவர்களுக்கு மிக இலகுவாக இதனை ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில இருக்கும். பாருங்கள் பிள்ளை, பின் இணைப்பு ஒன்றில் சதுரமுகி அமைப்பதுக்குரிய அந்த வடிவங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதனை நீங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த வழிகாட்டல்களுக்கு அமைய அந்த சதுரமுகியை அமைப்பதற்குரிய அந்த செவ்வகங்களை, அதாவது சதுரங்களை வெட்டி ஒட்டி பார்க்கின்ற போது உங்களால் சதுரமுகியை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல பிள்ளைகளே, இணைப்பு பின்னிணைப்பு இரண்டில் கணவுரு அமைப்பதற்கான வடிவங்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றை நீங்கள் வெட்டி இந்த கணவுரு போன்ற அமைப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். அதே போல பிள்ளைகளே, பின்னிணைப்பு மூன்றில் நான்முகி அமைப்பதற்குரிய வடிவங்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றை வெட்டி ஒட்டி நீங்கள் இந்த நான்முகி போன்ற அமைப்பை அமைத்து அதில் காணப்படும் உச்சிகள் மற்றும் விளிம்புகள், முகங்கள் என்பவற்றை எண்ணி பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு மிக இலகுவாக இந்த பாடத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல பிள்ளைகளை, பின்னிணைப்பு மூன்றில் உள்ளவாறு அந்த வடிவங்களை நாங்கள் வெட்டி எடுக்கின்ற போது எங்களால் வெட்டி அவற்றை ஒட்டுகின்ற போது எங்களால் உருளை போன்ற அமைப்பு உங்களால் உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன மாணவர்களே, விளங்குகின்றதுதானே? அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, 82 பக்கம் காணப்படுகின்ற ஒரு சதுரமுகி செய்யப்படத்தக்க வலைகளை தேர்ந்தெடுத்து அவற்றின் எண்களை பயிற்சி புத்தகத்தில் எழுதுக என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே பாருங்கள் பிள்ளைகளே, சதுரமுகி அமைப்பதற்குரிய வகையில் இங்கே வலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. முதலாவது இலக்கத்தில் இடப்பட்டுள்ள வலை, அதே போல இரண்டாவது இலக்கத்தில் இடப்பட்டுள்ள வலை, அதே போல நான்காவது ஐந்தாவது வலைகளை பயன்படுத்தி மாத்திரம்தான் எங்களால், அதாவது 1, 2, 4, 5 அந்த வலைகளை மாத்திரம் பயன்படுத்தி தான் பிள்ளைகளை எங்களால் சதுரமுகிகளை அமைக்க முடியும். ஆனால் 3 மற்றும் 6 போன்ற வடிவங்களை பயன்படுத்தி எங்களால் இந்த சதுரமுகியை அமைக்க முடியாது. அதே போல பிள்ளைகளே, கணவுரு அமைப்பதற்கு கீழே பயிற்சி 4 தரப்பட்டுள்ளது. முதலாவது மற்றும் 5வது, 3வது என்பவற்றை மாத்திரம் பயன்படுத்தி தான் எங்களால் கணவுரு அமைக்க முடியும். 2 மற்றும் 4 உருக்களை பயன்படுத்தி எங்களால் கணவுரு அமைக்க முடியாது. எனவே எங்களுடைய மாணவர்கள் இது தொடர்பான பயிற்சிகளிலும் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே மாணவர்கள் இதனை செய்து பாருங்கள். செய்து பார்த்தால் இது தொடர்பான விளக்கத்தை மிகவும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக 5வது பயிற்சி தரப்பட்டுள்ளது பிள்ளைகளே, கீழே தரப்பட்டுள்ள உருக்களை பார்த்து அட்டவணையை நிரப்புக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவதாக நான்முகி தரப்பட்டுள்ளது. திண்ம பொருள் என்ற பகுதியிலே முதலாவது திண்மமாக நான்முகி தரப்பட்டுள்ளது. திண்ம நான்முகியில் சதுரமுகங்களின் எண்ணிக்கை இருக்கின்றதா? இல்லை. அதே போல செவ்வகமுகங்களின் எண்ணிக்கை இருக்கின்றதா? இல்லை. முக்கோண முகங்களின் எண்ணிக்கை இருக்கின்றதா? இருக்கின்றது. அப்படியானால் எத்தனை முகங்கள் இருக்கின்றன? 4 முக்கோண முகங்கள் இருக்கின்றன. வட்ட முகங்களின் எண்ணிக்கை இருக்கின்றதா? இல்லை. ஆகவே ஏற்றவாறு அதற்கு அந்த பெட்டிகளில் உரிய விடையை வழங்கினால் உங்களுக்கு புள்ளிகள் பெறக்கூடியதாக இருக்கும். அதே போல கனவுருவை பாருங்கள் பிள்ளைகளே, கனவுருவில் சதுரமுகங்களின் எண்ணிக்கை இருக்கின்றதா? இல்லை. இந்த கனவுருவில், அதாவது அவர்கள் வழங்கப்பட்ட அந்த கனவுருவில் சதுரமுகங்களின் எண்ணிக்கை இல்லை. ஆனால் வேறு, அதாவது சிக்னல் பெட்டி என்பவற்றை எடுத்து பார்த்தால் அதில் சதுரமுகங்கள் இரண்டு இருக்கும். அதே போல பிள்ளைகளே, இந்த கனவுருவில் செவ்வகமுகங்களின் எண்ணிக்கை இருக்கின்றதா? செவ்வகமுகங்கள் இருக்கின்றன. அப்படியானால் எத்தனை இருக்கின்றது? ஆறு இருக்கின்றன. முக்கோணமுகங்கள் இல்லை. வட்டமுகங்கள் இருக்கின்றதா கனவுருவில்? இல்லை. அதே போல சதுரமுகியை எடுத்து பாருங்கள் பிள்ளைகளே, சதுரமுகியில் சதுரமுகங்கள் இருக்கின்றதா? ஆம் இருக்கின்றன. எத்தனை இருக்கின்றன? ஆம் ஆறு முகங்கள் இருக்கின்றன. ஆறும் சதுரமுகங்கள். அப்படியானால் சதுரமுகியில் ஆறு சதுரமுகங்கள் இருக்கின்றன என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே போல செவ்வக முகங்கள் இருக்கின்றதா? இல்லை. முக்கோண முகங்களும் இல்லை. வட்ட முகங்களும் இல்லை. அதே போல உருளையை எடுத்து பாருங்கள் பிள்ளைகளே, அதில் சதுரமுகங்கள் இருக்கின்றதா? இல்லை. செவ்வக முகங்கள் இருக்கின்றதா? ஆம் இருக்கின்றது. வளைந்த மேற்பரப்பு எத்தனை? ஒன்று இருக்கின்றது. ஆகவே ஒரு செவ்வகம் இருக்கின்றது. அதே போல பிள்ளைகளே, முக்கோண முகங்கள் இல்லை, வட்ட முகங்கள் இரண்டு இருக்கின்றன. ஆகவே உருளையில் ஒரு செவ்வக முகமும் இரண்டு வட்ட முகமும் இருக்கின்றன என்பதை எங்களுடைய மாணவர்கள் இலகுவாக விளங்கியிருப்பீர்கள். அடுத்து நிலைகுத்து கிடைதளத்தையும் நிலைகுத்து தளத்தையும் இனங்காண்பது எப்படி என்று பார்ப்போம். அதாவது பிள்ளைகளே, நிலைகுத்து என்பது நேராக நிற்பது. அதாவது நாங்கள் பார்க்கின்ற போது அண்ணாந்து அல்லது அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே போல கிடை என்பது தரையை நோக்கி நாங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு நாங்கள் இந்த நிலைகுத்து வடிவத்துக்கு எங்களுடைய சுவரை பார்க்கலாம். சுவரை பாருங்கள் பிள்ளைகளே, அது நேராக, அதாவது உயர்ந்து கொண்டு செல்கின்றது. ஆனால் கிடை என்பது வீட்டு தரையை பார்க்கின்ற போது அது மட்டமாக கிடக்கின்றது. அதனை நாங்கள் கிடை அமைப்பு என்று பார்ப்போம். ஆகவே பிள்ளைகளே, இந்த கிடை அமைப்பை அளப்பதற்கு எங்களால் நீர்மட்டம் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது கிடையாக உள்ளவற்றை இனங்காண்பதற்கு நீர்மட்டம் பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல பிள்ளைகளே, நிலைகுத்தை அறிவதற்கு எங்களுக்கு தூக்கு கொண்டு உதவுகின்றது. ஒரு சுவரின் நிலைகுத்தை காண்பதற்கு எங்களுக்கு தூக்கு கொண்டு காணப்படுகிறது. ஆகவே இந்த நாங்கள் அமைக்கின்ற அல்லது அமைத்திருக்கின்ற சுவர் நேராக நிலைகுத்தாக இருக்கின்றதா என்பதை இனங்காண்பதற்கு நாங்கள் தூக்கு குண்டை வைத்து அது நேராக இருக்கின்றதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அதாவது அந்த வீடுகள் கட்டும் பாஸ்மார்கள் இந்த தூக்கு குண்டை பயன்படுத்திதான் தான் கட்டிய சுவர் நேராக, அதாவது நிலைகுத்தாக இருக்கின்றதா, சரியாக இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்வார்கள். அதே போல தாங்கள் கட்டிய வீடு தரைமட்டத்தில் சரியாக இருக்கின்றதா, மட்டமாக இருக்கின்றதா என்பதை நீர்மட்டத்தை அடித்து வைத்து அறிந்து கொள்வார்கள் என்பதை எங்களுடைய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இது போன்ற கேள்விகள் எங்களுடைய புலமை பரிசில் பரீட்சை கேள்விகளில் அதிகமாக வருகின்றன பிள்ளைகளே. ஆகவே தூக்கு கொண்டு நீர்மட்டம் என்பன தொடர்பான அறிவும் எங்களுடைய மாணவர்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே மாணவர்களே, இன்று நாங்கள் திண்ம பொருட்களும் எவ்வாறு அடையாளம் காண்பது என்றும், திண்ம பொருட்களில் முகங்கள் எவ்வாறு இனங்காண்பது, அதே போல உச்சிகள் எவ்வாறு இனங்காண்பது, அதே போல விளிம்பு எவ்வாறு இனங்காண்பது என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம். அதே போல வடிவங்கள் எவ்வாறு திண்ம பொருட்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த திண்மங்களும் வடிவங்களும் தொடர்பான பாடம் விளங்கி இருக்கும் என்று எண்ணுகிறேன். அப்படியானால் இன்றைய பாடத்தை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் பிள்ளைகளே. ஆகவே உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மகாமுனி திபாகரன், பகபுத்தலை இளமூன்று தமிழ் வித்தியாலயத்துடைய ஆசிரியர். மேலும் ஒரு பாடத்தில் மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். மாணவர்களே, நன்றி, வணக்கம்.